ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை, மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே அரிய பெரிய சித்தாந்த கடலாக விளங்கக்கூடிய 2வது சூத்திரத்திலே 3வது அதிகரணத்தினுடைய இறுதி பகுதியினை சிந்தித்து அந்த 3வது அதிகரணத்தை நிறைவு செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே 3வது அதிகரணத்து கடைசி 2 பாடல்கள், அதிலே முதல் பாடல் தத்துவங்களை குறித்த அரிய பல செய்திகளை தொகுத்து கூறுகின்ற பாடல். அந்த பாடலை பார்க்கலாம். தத்துவ ரூபமாகும் தரும் அரு உருவம் எல்லாம் தத்துவம் தூள சூக்க பரங்களும் ஆகி நிற்கும். தத்துவம் தண்ணீர் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் தத்துவ சத்தஞ்சாரும் சகலமும் தத்துவங்கான். தத்துவ ரூபமாகும் தரும் அரு உருவம் எல்லாம் என்பது முதலடி. இதை நம்முடைய 16வது குருமூர்த்திகளுடைய பதவுரையின் துணை கொண்டு பார்த்தோம் என்றால் இந்த முதலடியை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும்? தத்துவ ரூபமாகும் தரும் அரு உருவமெல்லாம் என்பதை தரும் அரு உருவமெல்லாம் தத்துவ ரூபமாகும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். தரும் அரு உருவமெல்லாம் என்றால் மாயையினாலே தரப்பட்ட அருவும் உருவும் அரு உருவமாய் உள்ள காரிய பிரபஞ்சம் அனைத்தும். தரும் அரு உருவம் எல்லாம் என்றால், தரும் என்றால் மாயையினால் தரப்பட்டுள்ள, மாயையிலிருந்துதான் எல்லா உலகங்களும் தோன்றியுள்ளன. இந்த உலகங்கள் யாவும் தத்துவமயமாய் உள்ளன என்றால் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாய் இருந்து தாங்குவது தத்துவங்கள் தான். உயிர்களிடத்திலும் அறிவு விளக்கம் செய்வதற்கு உயிர்களுடைய சூக்கும சரீரத்திலும் தத்துவங்கள் உள்ளன. உலகங்களுக்கும் ஆதாரமாக இருந்து புறத்தேயும் இந்த தத்துவங்கள் விளங்குகின்றன. ஆக அகமும் புறமுமாக தத்துவங்கள் எல்லாம் விளங்குகின்றன. ஆகவே மாயையிலிருந்து தோன்றிய காரிய பிரபஞ்சம் அருவமாகவும் உள்ளது, உருவமாகவும் உள்ளது, அரு உருவமாகவும் உள்ளது. மாயா காரியங்கள்ல இந்த 3 வகையுமே நம்ம பார்க்கலாம். இப்ப ஆகாயம்னா அருவமானது, நிலம்னா உருவமானது, அதே மாதிரி நீரை அரு உருவம் என்று சொல்வார்கள். இப்படி மாயாகாரிய பிரபஞ்சங்களிலே அருவப்பொருள், அரு உருவப்பொருள், உருவப்பொருள் எல்லாம் கலந்திருக்கின்றன. அருவமான பிரபஞ்சமாகட்டும் அல்லது உருவமான பிரபஞ்சமாகட்டும் அல்லது அருவுருவமான பிரபஞ்சமாகட்டும் எல்லாம் வந்து தத்துவமயமாகவே உள்ளன என்று இந்த முதலடியிலே தெரிவிக்கின்றார். அதான் தரும் அரு உருவம் எல்லாம் தத்துவ ரூபமாகும், மாயையினாலே தரப்பட்ட அருவும் உருவும் அரு உருவமாய் உள்ள காரிய பிரபஞ்சம் அனைத்தும் இத்தத்துவ வடிவேயா. இதற்கு முந்தைய பாடல் வரைக்கும் தத்துவங்களை தானே சொன்னார்கள். இந்த தத்துவங்களின் வடிவமாகவே எல்லா பிரபஞ்சங்களும் உள்ளன என்று சொன்னார். அடுத்த அடியிலே கூறுகின்றார், தத்துவம் தூள சூக்க பரங்களும் ஆகினர். இந்த முதலடியிலே அரு உரு என்று ரெண்டு தான் சொல்லப்பட்டுள்ளது. அரு உருவத்தை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். 2வது அடியில் சொல்கின்றார், தத்துவம் தூள சூக்க பரங்களும் ஆகி நிற்கும். தூளம் சூக்கம் பரம் சூக்குமம், அதான் சூக்கன்னு செயல் நோக்கி கொஞ்சம் விகாரப்பட்டுள்ளது. தத்துவங்கள் 3 வகை, தூள தத்துவம், சூக்கும தத்துவம், பரதத்துவம். பரம் என்றால் அதிசூக்குமம். 36 தத்துவமும் தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கும தத்துவம் என ஒரோவொன்றும் 3 வகைப்பட்டு 36 தத்துவங்களில் ஒவ்வொரு தத்துவமுமே 3 வகைப்படும். அரிய செய்தி, 36 தத்துவங்கள் நாதம் முதல் நிலம் ஈராக 36. இந்த 36 தத்துவங்களில் ஒவ்வொரு தத்துவமுமே 3 வகைப்படும். ஒவ்வொரு தத்துவமும் 3 வகை. எப்படி 3 வகை? தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் என 3 வகை. அவை எவ்வாறு விளங்கும் என்று சொன்னால், பொதுவும் பொது சிறப்பும் சிறப்பும் என விளங்கும். அப்ப நாம நிரல் நிறையாக பொருத்திக் கொள்ள வேண்டியது. அப்படிதான் அந்த கருத்தை தருவது போலதான் அந்த அடிகள் இருக்கின்றன. தூள தத்துவம்லாம் பொதுவான தத்துவங்கள், சூக்கும தத்துவங்கள்லாம் பொதுவும் சிறப்பும், அதிசூக்கம் வந்து சிறப்பு. இம்முப்பத்தாறு தத்துவமும் தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கும தத்துவம் என ஒரோவன்றும் 3 வகைப்பட்டு பொதுவும் பொது சிறப்பும் சிறப்புமாய் நிற்கும். பாடல கூட தத்துவம் தூள சூக்க பரங்களும் ஆகி நிற்கும் என்றுதான் உள்ளது. தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கும தத்துவம் என்று ஒவ்வொரு தத்துவமும் மூவகைப்படும். அதற்கு மேலும் ஒரு செய்தியினை உரையினை தருகின்றார்கள். இந்த தத்துவங்கள் தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் என விளங்கி முறையே பொதுவும் பொது சிறப்பும் சிறப்புமாய் நிற்கும் என்ற கருத்தையும் தருகின்றார். இனி மூன்றாம் அடியிலே பார்த்தால், தத்துவம் தண்ணீர் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் அடுத்தடிக்கும் போயிடுவோம். தத்துவ சத்தம் சாரும், தத்துவம் தண்ணீர் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் தத்துவ சத்தம் சாரும். இதுவும் ஒரு அழகான கருத்து. பல ஐயப்பாடுகளை தீர்க்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இந்த பாடலே உள்ளன. தத்துவங்கள் குறித்த ஐயப்பாடுகள், தத்துவம் தண்ணீர் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் அப்படின்னா, இத்தன்மயவாய தத்துவங்களை அதிட்டிக்கும் அணுபக்க சம்புவக்கத்து அதிதெய்வங்களிடத்தும், தத்துவங்களுக்கு அதிபதிகள் இருக்கின்றார். அணுபக்கம் என்றும் சம்புவக்கம் என்றும் இரண்டு வகையாக சொல்லப்படும். அதாவது சிவபெருமானே நேரடியாக தொழிற்படுத்தினால் அப்போ அந்த சிவபெருமான் அவர் தான் சம்புவக்கம்னு சொல்றது. இப்ப சுத்த தத்துவங்களை எல்லாம் சிவபெருமான் தான் நேரடியாக தொழிற்படுத்துகின்றார். சுத்தமாதியிலே சுவாமி நேரடியாக கிருத்தியங்களை அதாவது தொழில்களை செய்கின்றார். அப்படி சுவாமியே செய்யும்பொழுது அது சம்புவக்கம். அனந்தேஸ்வரர், ஸ்ரீகண்டருத்ரர் போன்றோர் வாயிலாக செய்யும் பொழுது அப்போ அந்த அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்ரர் அவர்னா வந்து அணுபக்கம்னு சொல்லப்படுவார். அந்த சம்புவக்கமாகி சிவபெருமானே ஆகட்டும், அல்லது அணுபக்கம் என்றாக சொல்லப்படுகின்ற அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்ரர் ஆகட்டும், இவர்களுக்கும் தத்துவங்களின் பெயர் பொருந்தும். அவ்வ தத்துவ பெயர் அவரவர்களுக்கு பொருந்தும். சகலமும் தத்துவம் தான், ஆதலின் எல்லா பொருளையும் தத்துவங்களின் வைத்து காண்க என்க. யா, பிரபஞ்சங்களும் தத்துவமயமாதான் இருக்கின்றன. தத்துவங்களுடைய அதிபதிகளுக்கும் கூட தத்துவங்களுடைய பெயர்கள் போய் பொருந்துகின்றன. இட ஆகு பெயர். இப்ப உலகமே பாராட்டியது அப்படின்னு சொல்லும் போது, உலகத்தில் உள்ள மக்கள் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானவிகளின் பொறிப்புரை இன்றைக் கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் இரண்டாம் சூத்திரம் மூன்றாம் அதிகரணத்திலே தத்துவங்களை எல்லாம் விளக்கிச் சொல்லக்கூடிய பகுதியிலே முடிவில் தத்துவங்களை குறித்த செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடிய பாடலின் இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. வித்யாதத்துவங்களுடைய தொழிற்பாட்டையும் ஆன்ம தத்துவங்களுடைய தொழிற்பாட்டையும் விளக்கியருடைய ஆசிரியர் அவற்றுள் ஏற்கனவே கூறப்பட்ட ஐந்து சுத்த தத்துவங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த ஐந்து தத்துவங்களும் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற ஐந்து தத்துவங்களும் சுத்தம் என்றும், வித்யா தத்துவங்களாகிய ஏழும் சுத்தா சுத்தம் என்றும், ஆன்ம தத்துவங்கள் 24 அசுத்தம் என்றும் மூன்று வகையாக அவற்றை பாகுபடுத்தி கூறி, பின்னர் அவற்றுக்கு வேறு பெயர்கள் பிரேர காண்டம், போக சைத்திரு காண்டம், போக்கிய காண்டம் என்ற வேறு பெயர்களையும் குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்த பாடல் மிகவும் முக்கியமான பாடலாகும். அந்த பாடலை ஏற்கனவே சிந்தித்துள்ளோம். அடுத்த பாடலுடைய இறுதிப்பகுதியில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது மாயையினாலே தரப்படுகின்ற உலகம் இருக்கின்றதே, அது அருவம் உருவம் அருவுருவம் என மூன்று வகையாக உள்ளது. அந்த மாயாகாரிய உலகங்கள் எல்லாம் தத்துவ வடிவங்களே ஆகும். 36 தத்துவங்களும் மூன்று பெரும்பிரிவாக பிரிக்கப்படும். முந்தைய பாடலிலே குறிப்பிட்ட பிரிவு வேறு, அது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். மேலும் மூன்று பிரிவுகளாக, அதாவது இன்னொரு நோக்கிலே மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படும். அவை என்னவென்றால், தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கும தத்துவம் என்று மூன்று வகை. இது வந்து 36 தத்துவங்களுள் ஒவ்வொரு தத்துவமும் இவ்வாறு மூன்று பிரிவாக பிரிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இது நமக்கு புதிய செய்தி. நாம் எல்லா சாத்திரங்களிலும் இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியாது. அதுவும் நம்முடைய சிவஞான சுவாமியுடைய உரையின் துணை கொண்டு காணும்பொழுதுதான் இந்த அரிய உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. 36 தத்துவங்களுள் ஒவ்வொன்றும் தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் என மூன்று வகைப்பட்டு பொது பொது சிறப்பு சிறப்பு என்று மூன்று வகையாக இருக்கும் என்றும் கூறினார். இறுதியிலே கூறிய கருத்து என்னவென்றால், இந்த தத்துவங்களை அதிர்ப்பிக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருவகையாக உள்ளனர், அணுபக்கம் சம்புபக்கம். அந்த அணுபக்க சம்புபக்கங்களுக்கும் தத்துவங்களின் பெயர் பொருந்தும் என்று கூறினார். அணுபக்கம் சம்புபக்கம் என்று கூறும்பொழுது, சிவபெருமான் ஒரு அதிதெய்வத்தை அதிர்ப்பித்து நின்று ஒரு தத்துவத்தை தொழிற்படுத்துகின்றார் சொன்னால், அந்த அதிதெய்வம் வந்து அணுபக்கம் என்று சொல்லப்படும். சிவபெருமானே நேரடியாக தொழில் செய்கின்றார் என்று சொன்னால் சிவபெருமானைத்தான் சம்புபக்கம் என்று சொல்வார். ஆக அணுபக்கம் சம்புபக்கம் என்று இவ்வாறு இரண்டு பிரிவுகள் சொல்வார்கள். அந்த அணுபக்க சம்புபக்கங்களாகிய அந்த அதிதெய்வங்களுக்கு தத்துவங்களுடைய பெயர்களே பொருந்தும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இடத்தின் பெயர் இடத்தில் உள்ள பொருளுக்கு பொருந்துகின்றது, அதை இட ஆகு பெயர் என்று கூறுவார். உலகமே வியந்தது, உலகமே போற்றியது என்று சொல்லும் பொழுது உலகம் வந்து இடம்தான். ஆனா அந்த இடத்துல அது உலகத்தை குறிக்காமல் உலகம் சடப்பொருள், ஆகவே அது வியக்க முடியாது, போற்ற முடியாது. அப்ப உலகத்தில் வாழ்கின்ற மக்களை அங்கே குறித்து நிற்பது போல இது மாதிரி வருவதெல்லாம் இட ஆகு பெயர். அது மாதிரி தத்துவங்களாகிய இடங்களில் இருக்கின்ற அதிதெய்வங்களுக்கு அந்த தத்துவங்களின் பெயர்களே பொருந்தும் என்ற செய்தியை கூறினார்கள். ஆக இதுதான் இந்த பாடலின் உண்மை கருத்து. இந்த உண்மை வந்து நாம் சிவாகமங்களிலே விரிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் கேள்விப்பட்டிருப்பது படித்திருப்பது எல்லாம் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற மூன்று பிரிவுகளைத்தான். இங்கே ஒவ்வொரு தத்துவமும் தூளம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று மூன்று வகைப்படும் என்று சொன்ன கருத்து நாம் சித்தியாரிலே சிவஞான சுவாமிகள் உரையின் துணை கொண்டு அறியக்கூடிய புதிய கருத்தாகும். மேலும் அந்த ஒவ்வொரு தத்துவங்களும் பொது சிறப்பு, பொது சிறப்பு, பொது பொதுவும் சிறப்பும் அப்புறம் சிறப்பு என்று மூன்று வகையாக உள்ளன என்ற செய்தியும் நமக்கு புதிய செய்தி. ஆக இதை சுருக்கமாக ஒரு செய்தியாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆகமங்கள் தான் பார்க்க வேண்டும். ஏனைய சாத்திரங்களில் பார்த்தாலும் நமக்கு இதை விரிவாக தெரிந்து கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இச்செய்யுளில் கூறிய பொருள் அனைத்தும் சிவாகமங்களின் விரித்து உணர்ந்து கொள்க என்று நமக்கு சிவஞான சுவாமிகள் அருளானை தருகின்றார்கள். இது அறியாதார் தத்தமக்கு வேண்டியவாறெல்லாம் உரைப்ப. ஆக இந்த நுண்பொருளை உணராதவர்கள், போதுமான அளவு ஆகம பயிற்சி இல்லாதவர்கள் இந்த பாடலுக்கு இந்த உண்மை பொருளை காண முடியாமல் வேறு வேறு மாதிரி பொருள் கூறுவார்கள். அவையெல்லாம் ஏற்புடையன அல்ல என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இதனானே தத்துவங்கள் ஒருதலையான் உணரற்பாளன என்பது கூறப்பட்டது. ஆக இந்த உலகமெல்லாம் தத்துவ வடிவங்களாக இருக்கின்றபடியாலும் தத்துவங்களிலே இருக்கின்ற தெய்வங்களுக்கு கூட தத்துவங்களின் பெயர்களே பொருந்துகின்றபடியினாலும், ஆக இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த உலகத்தை இயக்குகின்ற அதிதெய்வங்களை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தத்துவங்களை பற்றி புரிந்து கொள்வதுதான் அதற்கு ஒரே வழி. ஆகவே தத்துவங்கள் கட்டாயம் அறியப்பட வேண்டியவை என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார். இனி இந்த அதிகரணத்திலே இறுதிப்பாடல், தத்துவம் என் மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும், வித்தையின் ஒடுங்கும் ஆறும், சிவத்தினின் ஒடுங்கும் மூன்றும், நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர்கள் இரண்டும் நின்ற சுத்தமாம் சிவத்தொடுங்கும் தோற்றமும் இதுபோலாகும். இந்த பாடல் வந்து தத்துவங்களை பற்றி சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி ஆகிவிட்டபடினாலே, இந்த பாடல் வந்து கடைசியில மகாசங்கார காலத்திலே இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கும் பொழுது எந்தெந்த தத்துவங்கள் யார் யாரிடம் ஒடுங்கும் என்ற செய்தியினை இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார். ஆன்ம தத்துவங்கள் அவை எங்கு ஒடுங்கும் என்று சொல்கின்றார். அதாவது ஒடுங்கும் பொழுது முக்கியமான செய்தி என்னவென்றால், கடைசியாக தோன்றிய தத்துவம் எதுவோ அதுதான் முதலில் ஒடுங்கும், அதுதான் முறை. அதனாலதான் தத்துவங்களை சொல்லும்பொழுது தோற்ற முறை, ஒடுக்க முறை என்று இரண்டு விதமாக சொல்வார். நாத தத்துவத்தில் தொடங்கி அப்படியே சுத்த தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து, அப்புறம் வித்யா தத்துவங்களை சொல்லிக் கொண்டு வந்து, அப்புறம் ஆன்ம தத்துவங்களை சொல்லி நிலத்தில் வந்து முடித்தால், நாதம் தொடங்கி நிலம் இறுதியாக முடித்தால் அது தோற்ற முறை. ஏன்னா முதலில் தோன்றியது நாத தத்துவம், இறுதியில் தோன்றியது நில தத்துவம். இதனையே ஒடுக்க முறையில் சொல்லும் பொழுது நிலம் முதல் நாதம் வரை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சாத்திரங்களிலே ஒவ்வொரு மாதிரியாக ஒவ்வொரு முறையில் வைத்து சொல்வார்கள். இந்த சிவஞான சித்தியார் நூலிலே நாத தத்துவம் தொடங்கி நிலதத்துவம் இறுதியாக சொல்லியிருக்கின்றார், தோற்ற முறையிலே சொல்லியிருக்கின்றார். ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார். ஆனால் உண்மை விளக்கம் என்ற அந்த நூலை பார்த்தோம் என்றால் அதிலே நிலத்தில் தொடங்கி பஞ்சபூத தத்துவங்களில் தொடங்கி சுத்த தத்துவங்களில் முடித்திருக்கின்றார். அது ஒடுக்க முறை. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், ஒடுங்கும் பொழுது கடைசியாக தோன்றிய தத்துவம் தான் முதல்ல ஒடுங்கும். அப்படி பார்க்கும் பொழுது கடைசியாக தோன்றியவை ஆன்ம தத்துவங்கள் 24. ஆகவே அவை யாரிடம் ஒடுங்கும் என்று முதலில் சொல்கின்றார். தத்துவம் எண் மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும். எண் மூன்று என்று சொல்லும் பொழுது எண் மூன்று 24. ஆகவே ஆன்ம தத்துவம், தத்துவம் எண் மூன்றும் சென்று எங்க ஒடுங்கும்? ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும், ஆன்ம தத்துவத்தில் ஒடுங்கும். இப்ப நமக்கு ஐயமா இருக்கு, இந்த எண் மூன்று 24 தத்துவங்கள் இவைதான் ஆன்ம தத்துவங்கள். அப்ப இவை எங்க ஒடுங்கும்னு சொன்னா ஆன்ம தத்துவங்கள் போய் ஆன்ம தத்துவத்தில் ஒடுங்கும்னு சொல்ற மாதிரி இருக்க, அது வந்து பொருத்தமாக இல்லைன்னு நினைப்போம். இந்த இடத்துல தத்துவம் எண் மூன்று என்று சொல்லப்பட்டவை 24 ஆன்ம தத்துவங்கள். அப்புறம் ஆன்ம தத்துவத்தை ஒடுங்கும் என்ற இடத்துல சொல்லப்பட்ட ஆன்ம தத்துவம் இருக்கின்றதே, அது யாரை சொன்னது? அதிதெய்வத்தை சொன்னது. அந்த அதிதெய்வத்தை சொன்னது எண் மூன்று 24. 24 ஆன்ம தத்துவங்களுக்கும் அதிபதி யார் அப்படின்னா ஸ்ரீகண்ட ருத்ரர். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரரைத்தான் இங்கு ஆன்ம தத்துவம் என்ற பெயரிலே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இதை பொழிப்புரை கூறிவிட்டு விசேட உரை கூறுகின்ற அந்த இடத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் விளக்குகின்றார்கள். ஆன்ம தத்துவம் என்பது ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு பெயராயிற்று. ஏன்னா அவருக்கு எப்படி ஆன்ம தத்துவங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம், ஆன்ம தத்துவம் என்பதை விரித்து சொன்னால் ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம். தத்துவம்னா அந்த இடத்துல உண்மை பொருள். 36 தத்துவங்கள்னு சொல்ற இடத்துல தத்துவங்கள் என்பது கருவிகள் என்ற பொருளில் வரும். இடத்துக்கு ஏற்றபடி பொருள் பண்ணணும். இங்க ருத்ரமூர்த்தியை வந்து ஆன்ம தத்துவம்னு சொல்லும் போது என்ன கருத்தில் சொல்கின்றார்கள்? ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம், இந்த இடத்துல உண்மை பொருள்னு அர்த்தம். தாய் சிறந்த தயாவான தத்துவனே என்று சிவபெருமானை தத்துவம் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அது உண்மை பொருள் என்ற அர்த்தத்தில் வருகின்றது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவத்தை ஆன்ம தத்துவம் என்று சொன்னார். ஆகவே ஆன்மாவுக்கு அதிதெய்வம் யார் அப்படின்னா, அதிலையும் மேலும் ஒரு விளக்கம் தருகின்றார். இந்த இடத்துல ஆன்மா என்பது சகல ஆன்மாவை மட்டுமே குறிக்கின்றது. ஆகவே சகல வர்க்கத்து ஆன்மாக்கள், மும்மலமுடைய ஆன்மாக்கள், இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாக இருப்பவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்ரர். ஆகையினாலே ஆன்மான்னு சொன்னா இந்த இடத்துல எது சொன்னா அது பொருந்தும்? மும்மலமுடைய ஆன்மாவுக்கு சொன்னாதான் பொருந்தும். ஏன்னா இருமலமுடைய ஆன்மாவுக்கு அதிதெய்வம் இவர் அல்ல, அது அனந்தேஸ்வரர். ஆகையினாலே ருத்ரபெருமானை வந்து ஆன்மாவுக்கு அதிதெய்வம் சொன்னார். ருத்ரபெருமான் எந்த ஆன்மாவுக்கு அதிதெய்வம்? மும்மலமுடைய ஆன்மாவுக்கு தான். ஆகவே இந்த இடத்துல எப்படி சொன்னால் அது பொருந்துமோ அப்படி பொருள் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு உத்தி வைத்திருக்கின்றார்கள், ஏற்புளி கோடல். என்ன பொருள் பண்ணா அந்த இடத்துல ஏற்குமோ அப்படி பொருள் பண்ணணும். ஆகவே ஏற்புளி கோடல் என்ற உத்தியின்படி இந்த இடத்துல ஆன்மா என்பது சகல வர்க்கத்து ஆன்மாவை குறிக்கும். ஆகவே ஆன்ம தத்துவம் என்பது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம் என்று ஸ்ரீகண்ட ருத்ரர் குறித்தது. ஆகவே தத்துவம் எண் மூன்றும் சென்று, எண் மூன்று 24 ஆன்ம தத்துவங்களும் சென்று ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும் என்றால் ஸ்ரீகண்ட ருத்ரர் வால் ஒடுங்கும், ஸ்ரீகண்ட ருத்ரனிடத்து ஒடுங்கும் என்று அங்க பொருள். அதான் வந்து பொறிப்புரையில் சொல்கின்றார்கள். இம்முப்பத்தாறு தத்துவங்களும் சங்கார காலத்து தத்தம் காரணங்களின் ஒடுங்கும் வழி, ஒடுங்கும் போது. எண் மூன்று தத்துவங்கள் எவை? நிலம் தொடங்கி பிரகிருதி வரைக்கும் 24 தத்துவங்கள். பிரகிருதி என்று சொல்வதை மூலப்பகுதி என்றும் சொல்வார்கள். நிலம் முதல் மூலப்பகுதி ஈராகிய 24 தத்துவங்களும் ஸ்ரீகண்ட ருத்திரனால் ஒடுங்கும். ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும் அப்படின்னு பாடல்ல இருக்கு. ஆன்ம தத்துவத்து கூட ஒரு இன் சேர்த்துக்கணும், ஆன்ம தத்துவத்தின் ஒடுங்கும். ஆன்ம தத்துவத்தின் அந்த இன் வந்து அங்க ஆல் என்ற பொருளை தருகின்றது. அதுதான் ஏது பொருள் அப்படிம்பாங்க. சிவஞான போதம் முதல் சூத்திரம் பார்த்திருந்தீங்கன்னா அவனவள் அது எனும் அவை மூ வினைமையின் என்று வருகின்றது. அந்த வினைமையின் அப்படிங்கிற உள்ள இன் இருக்க அங்க ஆள் என்றுதான் பொருள்படும். மூவினை உடைமையால் தோற்றிய திதியே, எதனால் இந்த உலகத்தை தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்று சொல்கின்றீர்கள்? மூவினை உடைமையால். அதனாலதான் ஆள்ங்கிற பொருளை தான் மூவினிமை இன் என்று சொன்னார். மூவினிமை இன்னா மூவினிமையால். ஆகவே இன் என்ற உருபு ஆள் என்ற பொருளில் வரும்பொழுது அதை ஏது பொருள்னு சொல்வார்கள். அது மாதிரி இங்க ஏது பொருள் பயக்கும் இன்னொரு போய் நாம் விரித்துக் கொள்ள வேண்டும். ஆன்ம தத்துவத்தை ஒடுங்கும்னா ஆன்ம தத்துவத்தின் ஒடுங்கும், ஸ்ரீகண்ட ருத்திரரால் ஒடுங்கும். ஆக ஸ்ரீகண்ட ருத்திரர்கிட்ட போய் ஒடுங்கும் என்று சொல்லாமல் ஸ்ரீகண்ட ருத்திரரால் ஒடுங்கும் என்று சொல்வது மிகவும் நுட்பமானது. ஏன்னா சடப்பொருள் போய் சித்துப்பொருள்கிட்ட ஒடுங்காது. சடப்பொருளுக்கு முதல் காரணமும் சடப்பொருள் தான். ஆகவே காரியங்கள் ஒடுங்கும் போது தத்தம் முதல் காரணத்தில் தான் ஒடுங்கும். பானை ஒடுங்கினா அது மண்ணில் தான் போய் ஒடுங்கும், அதை செய்த குயவனிடம் ஒடுங்காது. அது மாதிரி இந்த தத்துவங்கள் வந்து மாயையில தான் ஒடுங்கும். ஆனா யாரால் ஒடுங்கும், யார் ஒடுக்குபவர் யார் என்றால் என் மூன்று ஆன்ம தத்துவங்களையும் ஒடுக்குபவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். எனவே ஸ்ரீகண்ட ருத்திரரால் ஒடுங்கும். அப்புறம் மூலப்பகுதிக்கு மேலுள்ள ஆறு தத்துவங்களும் எவ்வளவு தெளிவா எழுதுறாங்க பாருங்க சுவாமி. மூலப்பகுதிக்கு மேல எத்தனை தத்துவங்கள் கேட்டா நம்ம ஏழு தத்துவங்கள் சொல்லுவோம். ஏன்னா வித்யா தத்துவங்கள் ஏழு, மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் ஏழு சொல்லுவோம். ஆனா சுவாமிகள் இங்க தெளிவா எழுதுறாங்க மூலப்பகுதிக்கு மேலுள்ள ஆறு தத்துவமும். என்ன அற்புதமான உரை! ஏன்னா வித்யா தத்துவங்கள் ஏழு ஏழனுள் புருடன் என்பது மாயாகாரி தத்துவம் என்று. புருடன் என்பது ஆன்மாதான். ஆன்மாவையே புருடன் சொல்லி தத்துவங்களில் வைத்து எண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஆன்மா தத்துவங்களை சார்ந்து விளங்கும் பொழுது இதுவும் தத்துவமாகவே விளங்குவது. ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாய் விளங்கக்கூடியது அது. ஆகவே தத்துவங்களை சார்ந்து தத்துவமயமாய் விளங்குவதனாலே, அதனாலதான் சிவப்பிரகாசம் இன்னொரு நூல்ல அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், தத்துவ வண்ண ரூபன் என்று ஆன்மாவை குறிப்பிடுகின்றார். ஆகவே புருடன் என்பது மாயையிலிருந்து தோன்றிய ஏனைய தத்துவங்கள் போல் சடம் என்று அது ஆன்மா. ஆகையினாலே வித்யா தத்துவங்களும் அதை நீக்கிவிட்டு ஏனைய ஆறை கூறுகின்றார். அதான் சொல்கின்றார், மூலப்பகுதிக்கு மேலுள்ள ஆறு தத்துவமும் யாரால் ஒடுங்கும், வித்தையின் ஒடுங்கும் ஆறும். பாடலே ஆறும்னு தான் இருக்கு. வித்தை அப்படின்னா அந்த இடத்துல யாரை குறிக்கின்றது? வித்தை ஈசர். வித்தை ஈசர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை தான் வித்தைன்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கு. எவ்வளவு எச்சரிக்கையா பொருள் பண்ணணும் பாருங்க. என்ன தத்துவங்களே வித்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிடக்கூடாது. வித்யா தத்துவங்களே வித்தைன்னு ஒண்ணு இருக்கு, அல்லது சுத்த வித்தைன்னு இப்படி ஏதாவது பொருள் பண்ணிடக்கூடாது. வித்தை ஈசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா அவர் வேற யாரும் இல்லை, அனந்தேஸ்வரர் தான். இதனை பற்றி செய்திகள் நிறைய அநேகம் உள்ள அநேக செய்திகள் உள்ளன அனந்தேஸ்வரரை பற்றி. நம்முடைய ஆதினத்திலே சிவாகமங்களில் எவ்வாறு இவரை பற்றி விளக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அதை உணர்த்தும் முகமாக ஒரு நூல் வெளியிட்டுள்ளார் நம்முடைய குருமுகாசனுடைய அருளாட்சியிலே. ஆகம நெறியில் அனந்தேஸ்வரர் என்ற அருமையான நூல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த அனந்தேஸ்வரரை பற்றி நம்ம அநேக செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த அனந்தேஸ்வரர் தான் வித்யா தத்துவங்களில் ஆறு தத்துவங்களை ஒடுக்குபவர். ஆகவே வித்தையீசராகிய அனந்தரால் ஒடுங்கும். அப்புறம் சிவத்தினின் ஒடுங்கும் ஆறும், சிவத்தினின் இதிலெல்லாம் இன்னொரு அது பாடலே இருக்கு, சொல்லலே இருக்கு. சிவத்தினின் சிவத்தால் ஒடுங்கும் மூன்றும். மூன்றும்னா என்ன? ஆன்மதத்துவம் 24 ருத்ரரால் ஒடுங்கிட்டுது, வித்யா தத்துவங்கள்ல 6 அனந்தேஸ்வரால் ஒடுங்கியாச்சு, மேற்கொண்டு ஒடுங்கக்கூடிய தத்துவங்கள்லாம் அது சுத்த தத்துவங்கள் தான். அந்த சுத்த தத்துவங்கள்லாம் 5, 3, 2 பிரிச்சுக்கணும். முதல் 2 நாதம் விந்து, அதுக்கப்புறம் உள்ள 3 சதாசிவம் ஈஸ்வரன் சுத்த வித்தை. இந்த சதாசிவம் ஈஸ்வரன் சுத்த வித்தை இந்த மூன்று தத்துவமும் சிவத்தினின் ஒடுங்கும், சிவத்தினால் ஒடுங்கும். சிவம்னா இந்த இடத்துல யார் அப்படின்னா லயசிவன். லயசிவன் என்ற சிவனால் ஒடுங்கும். அது என்னன்னு விசேட உரையில பார்ப்போம். ஏனை சத்தி தத்துவம் சிவதத்துவம் இரண்டும். இந்த சிவதத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் 5 கடைசி 3 போக முதல் 2 இருக்க, சத்தி தத்துவம் சிவதத்துவம், அதாவது விந்து தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவம் சிவம்னு சொல்லப்படும், விந்து தத்துவம் சத்தியம்னு சொல்லப்படும், சாதாக்கிய தத்துவம் சதாசிவம்னு சொல்லப்படும். எல்லாம் வேறு வேறு பெயர்கள் தான். ஏனை சத்தி தத்துவம் சிவதத்துவம் இரண்டும் சுத்த சிவனால் ஒடுங்கும். சுத்த சிவன் இருக்கின்றார், இவர் தான் சாட்சா சிவபெருமான். லய சிவன் அப்படிங்கிறவனா சிவதத்துவத்தில் உள்ளவர்கள் தான். சிவதத்துவத்தில் உள்ள லய சிவன் இருக்கிறார், சிவதத்துவத்தில் இருக்கிறார். அவர் தான் வந்து சுத்தவித்தை ஈஸ்வரம் சதாசிவம் என்ற மூன்று தத்துவங்களையும் ஒடுக்குகின்றார். யாரு? லயசிவன். அவரு சிவதத்துவத்தில் இருக்கிறார், நாத தத்துவத்தில். 36 தத்துவங்களையும் கடந்து விளங்குபவர் தான் சுத்த சிவன். அவர் தான் சிவபெருமான், முழுமுதல் பரம்பொருளாக சிவபெருமான். அவர் தான் அந்த சத்திய சிவம் என்ற ஏனைய 2 தத்துவங்களையும் அல்லது நாதம் விந்து என்ற அந்த முதல் 2 தத்துவங்களையும் ஒடுக்குகின்றார். தத்துவங்கள சார்பாக கொண்டுதான் உலகங்கள்லாம் இருக்கின்றன. எனவே தத்துவங்கள் ஒடுங்குகின்றன, அவற்றை சார்பாக கொண்ட உலகங்களும் சேர்ந்து ஒடுங்குகின்றன. ஒரு உலகம் பாக்கி இல்லாம எல்லாம் ஒடுங்கியாச்சு. அந்த நாதம் விந்து அந்த தத்துவங்களும் ஒடுங்கியாச்சுன்னா எல்லா மாயா காரியங்களும் மாயில ஒடுங்கியாச்சு. இவை புனருற்பவம் ஆங்காலும் அவ்வவை அவ்வவரால் ஆம். புனருற்பவம் என்றால் மீண்டும் தோன்றுதல். உலகத்தை ஒடுக்கிட்டு அப்படி நம்மளை விட்டுருவாரா, கை விட்டுருவாரா சுவாமி? கிடையாது. இப்ப வந்து எல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடி இருக்காங்க அப்படின்னா யாரு மாணவர்கள்லாம் இனிமேல் படிக்க வேண்டாம், பள்ளிக்கூடம் நடக்க வேண்டாம் என்ற நோக்கத்தில் அல்ல. மாணவர்கள் தொடர்ந்து பல மாதங்கள் படித்து விட்ட அப்படினாலே அவர்களுக்கு ஓய்வு தேவை என்று ஓய்வு கருதிதான பள்ளிக்கூடங்கள்லாம் சாத்தியிருக்கின்றார்கள். அதை மாதிரிதான் ஏன் மகாசங்காரம் செய்கின்றார்கள் சொன்னால், இந்த உயிர்கள் மீள மீள பல்வேறு பிறவிகளிலே புகுந்து வினைகளை பெருக்கி அவை வந்து தன் முனைப்பில் வாழ்ந்து மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி திரிவதனாலே அந்த உயிர்கள் பல்வேறு பிறவிகளை எடுக்கின்றன. ஆகவே அவர் அந்த உயிர்களை இழைப்பாற்ற வேண்டும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்றார். ஆகவே பிறவிகள் எடுக்க எடுக்க இழைப்பு தோன்றும் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அந்த இழைப்பை போக்கும் பொருட்டுத்தான், இழைப்பாற்றும் பொருட்டுத்தான் உலகங்களை ஒடுக்குகின்றார். இருந்தாலும் இந்த உயிர்களுக்கு அறியாமை இன்னும் நீங்கவில்லை. ஆகவே பிறவி கொடுத்து பக்குவப்படுத்தினாதான் அறியாமை நீங்கும். அறியாமைக்கு காரணமாகிய ஆணவமலம் நீங்கும் என்பதனால் மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கின்றார். மீளவும் தோற்றுவித்தலுக்கு தான் என்ன பேரு? புனர் உற்பவம். புனர் என்றால் மறு அர்த்தம். மறுபிறவிய சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றோம்? புனர்ஜென்மம் சொல்றோம் இல்லையா? புனர்ஜென்மம் மறுபிறவி. அது மாதிரி உற்பவம்னா தோற்றம், புனர் உற்பவம் மறு தோற்றம். ஒடுங்கிய தத்துவ உலகங்கள் எல்லாம் மறுபடியும் தோன்றுகின்றன, அதான் மறு தோற்றம் தான் புனர் உற்பவம். இவை புனர் உற்பவம் ஆங்காலும் அவ்வவை அவ்வவராலாம். நாத தத்துவம் இந்து தத்துவமும் சுத்த சிவனால் தோன்றுகின்றன. யார் ஒடுக்கினாரோ அவன் தான் தோற்றிருக்கார். அப்புறம் லயசிவனையும் சிவபெருமான் வந்து அந்த உயிருக்கு லயசிவன் என்ற பதத்தை கொடுக்கின்றார். அல்லது வேறு ஒரு பக்குவமான உயிருக்கு கொடுப்பார். அவர்கள்லாம் மகாசங்காரான பிறகு இருக்கான், அதுக்கு மகாசங்காரன் ஆகும் போது அவர்கள் முக்தி அடைந்து விடுவார்கள். ஆகவே வேறொரு பக்குவான்மா அந்த பதவியை பெறுவார். அனந்தேஸ்வரர்லாம் கூட மகாசங்கார காலத்தில் முக்தி அடைந்து விடுவார். இருமலமுடைய உயிர்கள்லாம் கூட முக்தி அடைந்து விடும் மகாசங்கார காலத்தில். மும்மலமுடைய உயிர்கள் தான் மகாசங்காரம் ஆன பிறகு மறுபடியும் பிறக்கக்கூடியவை. ஏன்னா அவ்வளவு வினைகளை ஈட்டியிருக்கின்றோம். ஆகவே லயசிவனால் சதாசிவம் ஈஸ்வரன் சுத்தவித்தி தத்துவங்கள் மீள தோன்றும். அனந்தேஸ்வரரால் வித்யா தத்துவங்கள்லாம் தோன்றும். ஸ்ரீகண்ட ருத்ரரால் 24 ஆன்ம தத்துவங்களும் தோன்றும். யார் யாரால என்னென்ன தத்துவம் ஒடுங்கிச்சோ மறுபடி தோன்றும் போது அவரவரால் அந்தந்த தத்துவங்கள் தோன்றும். முக்கியமான செய்திகளை அந்த பாடல் கொண்டிருக்கின்றது. இவை புனருற்பவம் ஆங்காலும் அவ்வவை அவ்வவரால் ஆம். பாடல இருக்கு, தோற்றமும் இதுபோல் ஆகும் அப்படின்னு கடைசியில் இருக்கு. எப்படி யார் யாரால் ஒடுங்கியதோ அவரவரால் தோன்றும். அப்புறம் இவர் சுத்த சிவன் ஒருவனே நித்தியன், நித்தம் என்று நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர்கள். இந்த மூன்று தத்துவங்களுமே நித்தம்னு சொல்வார்கள். யாரு? ஆன்ம தத்துவம்னு சொல்லப்படுற ஸ்ரீகண்ட ருத்ரர், அப்புறம் வித்யா தத்துவம்னு சொல்லப்படுற அனந்தேஸ்வரர், அப்புறம் யாரு? நம்ம சுத்த சிவன். இவர்களும் கூட என்ன சொல்லுவாங்க? இவர்களும் நித்தமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகமங்கள். ஆனா அது உபச்சாரம் தான். நித்தமான ஒரே பொருள் யாருன்னா சுத்த சிவனாகிய அந்த சிவபெருமான் ஒருவனே. மற்றவர்கள்லாம் ஒடுங்கத்தான் செய்வார்கள் அல்லது சிவபெருமானால் முத்தி அருள பெறுவார்கள். ஆகவே நித்த பொருள் என்று சொன்னால் உலகம் தோன்றுவதற்கு முன்னும் ஒடுங்கிய பின்னரும் மறுபடி தோன்றும் போதும் தன் நிலையில் சிறிதும் பிறழ்ச்சியின்றி இருக்கின்ற நித்த பொருள் சிவபெருமான் ஒருவரே. இவர் சுத்த சிவன் ஒருவனே நித்தியன். ஏனை மூவரையும், ஏனை மூவர்னா லயசிவன், அனந்தேஸ்வரர், ருத்ரர், ஏனை மூவரையும் அவ்வாறு நித்தியர் என்பாரும் உளர். ஏனை மூவரையும் நித்தியர் சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். அது உபச்சாரமே. அது வந்து ஒரு உபச்சாரத்துக்கு சொன்னதனுடைய உண்மை அன்று என்பது கருத்து. அப்போ ஒரு ஐயப்பாடு நமக்கு வருகின்றது. 24 தத்துவங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு 25 தத்துவங்கள் உண்டல்லவா அப்படின்னு ஒரு ஐயம் வருது. எப்படி சித்தாந்த பாடம் கேட்டவர்களுக்கு அந்த ஐயம் வரும். என்னன்னா 24 தத்துவங்கள் எவை? 24 நம்ம சொல்லி பார்த்து ஞாபகப்படுத்தினா சிரமமாச்சேன்னு நினைப்போம். ஆனா எளிதான ஒரு பகுப்பு முறையிலே சொல்லிவிடலாம். 24 சொல்லும் பொழுது 4, 5, 20 அப்புறம் மிச்சம் 4 அப்படி சொன்னா எளிதா பேர். 4, 5, 20 எதெல்லாம்? பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. ஆகவே 4, 5, 20. ஏனைய 4 எவை? அந்த கரணங்கள் 3, மனம் அகங்காரம் புத்தி. சித்தம்னு ஒண்ணு சேர்த்து 4 சொல்லுவாங்களே, மனமும் சித்தமும் ஒரே பொருள் தான். தொழில் வேறுபாட்டால ரெண்டு பேர் பெறுகின்றன. மனம் அகங்காரம் புத்தி அந்த கரணங்கள் 3. ஆகவே 4, 5, 20 அந்த கரணங்கள் 3, 23 பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மூலப்பகுதி. அதிலிருந்து தான் அந்த 23 தோன்றுகின்றன. ஆகவே அந்த மூலப்பகுதியும் சேர்த்துக்கொண்டால் 24. இடையில மூலப்பகுதிக்கு அப்புறம் குணதத்துவம்னு ஒன்று வருமே, அதுக்கப்புறம் தானே புத்தி வருகின்றது. ஆகவே குணதத்துவத்தையும் சேர்த்தா 25 ஆகுமேங்கிறது அங்க சந்தேகம். அப்ப மூலப்பகுதிக்கும் குணதத்துவத்துக்கும் ரொம்ப ஒன்னும் வேற்றுமை இல்லை. மூலப்பகுதி வந்து அவ்வியக்தமாக இருப்பது, குணதத்துவம் வியக்தமாக இருப்பது. அவ்வியத்தம் வியத்தம்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம், வீர நினைவுபடுத்திக் கொள்வோம். அதாவது மூன்று குணங்கள் உள்ளன, சாத்வீகம் ராஜசம் தாமசம். மூலப்பகுதியில் அந்த மூன்று குணங்கள் உள்ளன, இவை பிரிந்து விளங்காமல் சேர்ந்து விளங்கினால் அது மூலப்பகுதி. இந்த மூன்று குணங்களும் பிரிந்து விளங்கினால் அது குணதத்துவம். இவ்வளவுதான் வேறுபாடு. பிரிந்து விளங்குதலாகிய வியக்தம், சேர்ந்து விளங்குதலாகிய அவ்வியத்தம், இந்த ரெண்டும் தான் வேறுபாடு. மற்றபடி மூலப்பகுதியும் குணதத்துவம் ஒன்றுதான். ஆகவே அவற்றை பிரித்து என்ன வேண்டாம், ஒன்றாகவே எண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து என்ன பண்ணிட்டார், ரெண்டையும் ஒன்றாக வைத்து எண்ணி 24 சொல்லிட்டார். ஆமா, மூலப்பகுதியிலிருந்து அப்படி பரிணமித்து தோன்றுவது அல்ல குணதத்துவம், பரிணாமம் கிடையாது. அதான் சுவாமிகள் எழுதுகின்றார்கள், மூலப்பகுதிக்கும் குணதத்துவத்திற்கும் தம்முள் வேற்றுமை. அவ்வியத்தமாதலும் வியத்தமாதலும் மாத்திரையே அன்றி ஏனைய போல பரிணாம விசேடமின்மையின் அது பற்றி அவை இரண்டனையும் ஒன்றாக வைத்து எண்ணினார். ஏது பொருட்கண் வரும் இன்னுருபு ஏனைய இடங்களிலும் விரித்துரைக்க, சிவத்தினின் ஒடுங்கும் வித்தையின் ஒடுங்கும், இந்த இடத்துல இன்னுருபு இருக்கின்றது இந்த இடங்கள்ல. ஆன்மதத்துவத்து ஒடுங்கும்லையும் இன்னுருபு விரித்துக் கொள்ள வேண்டும், சுத்தமா சிவத்து ஒடுங்கும்லையும் விரித்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அப்புறம் நம்ம ருத்ரரை ஏன் ஆன்மதத்துவம்னு சொன்னார்கள், அந்த விளக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். சில விசேட உரை கருத்துக்களை ஏய்வு பற்றி முன்னமே சொல்லிவிடுகின்றேன், மறுபடியும் வாசிக்கும் போது அது வருகின்றது. ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம் ஆன்மதத்துவம் என உருத்திரனுக்கு பெயராயிற்று. ஈண்டு ஆன்மா என்றது ஏற்புளிக் கோடலால் சகல வர்க்கத்தின் மேல் நின்றது. இதை தொடக்கத்திலே விளக்கினேன். தத்துவம் என்பது பொது சொல் சொன்னார். தத்துவம் என்பது பொது சொல், அது மாயாகாரி தத்துவங்களையும் குறிக்கும், தத்துவங்களுக்கு அதிபதிகளையும் குறிக்கும், ரெண்டு வரையுமே குறிக்கக்கூடிய பொது சொல். ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம் என்று பெயர் வந்ததே எதனால, அந்த காரணத்தை சொல்கின்றார். மிக முக்கியமான பகுதி. இந்த 24 தத்துவங்களுக்கும் ஆன்மதத்துவம் ஏன் பெயர் வந்தது, இந்த நிலம் முதல் மூலப்பகுதி வரை உள்ள 24 ஆன்மதத்துவங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னா, இவற்றுக்கு அதிபதி யாரு, ருத்ரர், அவருடைய பெயர் ஆன்மதத்துவம், அந்த அதிபதியின் பெயர் அந்த தத்துவங்களுக்கு வந்தது. அது மாதிரி வித்யா தத்துவம் ஒரு பெயர் யாருடைய பெயர், அனந்தேஸ்வரருடைய பெயர், அதிபதி அனந்தேஸ்வரர் அவருடைய பெயர். அந்த அதிபதியாகிய அனந்தேஸ்வரர் பெயர் அந்த அவருக்கு அவரால் இயக்கப்படுகின்ற அந்த 7 தத்துவங்களுக்கும் வந்தது. சிவதத்துவம்னு யாருடைய பெயர், சிவபெருமானின் பெயர், அவர் தான் சிவதத்துவம். அவருடைய பெயர் அவரால் இயக்கப்படுகின்ற சுத்த தத்துவங்களுக்கும் வந்தது. ஆகவே தத்துவ அதிபதிகளின் பெயர் தான் தத்துவங்களுக்கே வந்துள்ளது என்ற அந்த மெய்ப்பொருளை இங்கே நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். அரிய செய்தி இதெல்லாம். ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம் என அவ்வ காரணக்கடவுளர் பெயர் இயைபு பற்றி அவ்வ தத்துவங்களுக்கும் ஆயின என்பது உணர்த்துவார் அவரை அவ்வ பெயரார் கூறினார். அந்த காரணக்கடவுளர்களை ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம்னு ஏன் சொன்னார்னா, இவர்கள் பெயர் தான் ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம், ருத்ரர் பெயர் தான் ஆன்மதத்துவம், அனந்தேஸ்வரர் பெயர் தான் வித்யாதத்துவம், சிவபெருமான் பெயர் தான் சிவதத்துவம், இவர்களின் பெயர் தான் இவர்களால் இயக்கப்படும் தத்துவங்களுக்கு வந்திருக்கின்றன என்ற உண்மையை சொல்லதான் அந்த காரண கடவுளர்களை அந்த பெயர்களாலே சொன்னார் என்று அரிய செய்தி சொல்கின்றார். இனி மிக ஒரு நுணுக்கமான செய்தியை சொல்கின்றார். இந்த பாடலோடு இந்த 3 அதிகரணம் முடிகின்றது. ஆனால் இந்த பாடல் இறுதியில் இருக்க வேண்டிய பாடல் அன்று. இந்த அதிகரணத்தின் இறுதியில் இருக்க வேண்டிய பாடல் எதுவென்றால், இதற்கு முந்தைய பாடல் தான், அதைத்தான் இறுதியில் வச்சிருக்கணும். இந்த பாடல் அதற்கு முந்தைய பாடலா இருக்கணும். ஆனா அப்படி வைக்காம இந்த பாடலை ஏன் இறுதியில் வைத்தார்கள், இவ்வளவு நுணுக்கமான செய்திகளை எல்லாம் நம்முடைய சிவஞான சுவாமிகள் உரையில தான் காண முடியும். ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் அந்த தொடர்ச்சியை காட்டி செல்வது. இப்ப திருக்குறளுக்கு எத்தனையோ உரைகள் இருந்தாலும் பரிமேலழகர் உரைக்குள்ள சிறப்பு அப்படி என்ன, அதற்கு ஒரு தனிச்சிறப்பு என்று சொன்னால் எத்தனையோ சிறப்புகள் உள்ளன. முக்கியமானது என்னவென்றால், ஒரு குறளுக்கு அப்புறம் அடுத்த குறள் எப்படி தொடர்ச்சியாக வருகின்றது, அந்த தொடர்ச்சியை காட்டுவார். இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் ஏன் இந்த அதிகாரத்தை வைத்தார், அதிகார தொடர்ச்சி, ஒரு அதிகாரத்துக்குள்ள ஒரு குறளுக்கும் இன்னொரு குறளுக்கும் தொடர்ச்சி, அவ்வளவு அழகாக காட்டுவார். அதனாலதான் அந்த உரைக்கு சிறப்பு. அது ரொம்ப நுணுக்கமாக ஆய்ந்து எழுதுவர்களால் தான் தொடர்ச்சி காட்ட முடியும். பொதுவா மற்றவர்கள்லாம் வந்து இந்த பாடலுக்கு இதான் பொருள் அப்படின்னு அந்தந்த பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டு அப்படி அப்படியே அடுத்த பாட்டுக்கு போயிருவாங்க. அந்த ஒரு பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் உள்ள தொடர்ச்சி காட்டுவது வந்து அதுல தோய்ந்த புலமை உள்ளவர்களுக்கு தான். நம்முடைய சுவாமிகள் அவர்கள் திருக்கைலாய பெரும்பரை திருவாதிராதீனத்து குருமூர்த்தியினுடைய அருள் அனுபவத்தை பெற்றவர்கள். ஆகையினாலே அதை உண்மையெல்லாம் எடுத்து காட்டுகின்றார்கள். இந்த பாடலை ஏன் கடைசியில் வைத்தார்கள்னா, நவந்தரு பேதம் என்ற செய்தியை அடுத்த அதிகரணத்திலே சொல்ல இருக்கின்றார். அது மிக முக்கியமான செய்தி. ஆகவே இங்கே சிவபெருமானுடைய இங்க 4 நிலைகள் சொல்லியாச்சு, ஸ்ரீகண்ட ருத்ரர் அனந்தேஸ்வரர் லயசிவன் சுத்த சிவன் சொல்லும் போது நவந்தரு பேதங்கள்ல இவர்கள்லாம் வராங்க. ஆகவே அடுத்தால நவந்தர் வேதம் சொல்வதற்கு இப்படி சொல்லிட்டு சொன்னா நவந்தர் வேதத்துக்கு இது தொடர்ச்சியா வரும். அதுக்காக இந்த பாடலை கடைசியா வைத்தார் இல்லையா. ஆகவே தத்துவங்களை பற்றி நாம் தெரிந்து வரும் பொழுது கடைசியா இருக்க வேண்டிய பாடல் முந்திய பாடல் தான். அதை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அதை பின்னாக வைத்து கண்டுகொள்ள வேண்டும் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இனி நவந்தர் வேதம் கூறுவான் புகுந்த ஆசிரியர், அதற்கு தோற்றுவாயாக இச்செய்யுளை ஈண்டு வைத்தார். ஆயினும் இயைபு பற்றி ஐந்து சுத்தத்தின் என மூவகைப்படுத்துவதைய செய்யுளின் பின்னாக வைத்து கண்டுகொள்க. இதுக்கு முந்தின பாட்டுக்கு முந்தின பாட்டு இருக்க, அதுக்கப்புறம் இதை வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின பாட்டை கடைசியா வச்சுக்கோங்க. அந்த செய்திகள் புரியுதுக்காக அப்படி வச்சுக்கோங்க. இதனானே அத்தத்துவங்களை தோற்றி கொடுக்கும் காரணக்கடவுளர் இவர் என்பது வகுத்து கூறப்பட்டது. யார் யார் எந்தெந்த தத்துவங்களை தோற்றுவிக்கின்றார்கள் ஒடுக்குகின்றார்கள் என்ற செய்தி இந்த பாடலில் சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். இத்துணையும் மூன்றாம் கூற்றிற்படும் முறைமையெல்லாம் தொகுத்து கூறியவார். இதுவரை இந்த மூன்றாம் அதிகரணத்தில் சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் தொகுத்து சொல்லிவிட்டார். இனி ஏழு செய்யுளான் நாலாம் கூற்றை திரித்து உணர்த்துகின்றார். இனி அடுத்த அதிகரணம், அடுத்த அதிகரணத்தில் நான்காம் அதிகரணம், இரண்டாம் சூத்திரத்தில் நான்காம் அதிகரணம், இதுதான் இரண்டாம் சூத்திரத்தில் இறுதி அதிகரணம். இந்த நான்காம் அதிகரணம் முடிந்துவிட்டது என்றால் இரண்டாம் சூத்திரம் முடிந்துவிட்டதுன்னு அர்த்தம். இரண்டாம் சூத்திரம் முடிந்துவிட்டதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய புராணத்தை பார்த்தால் பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். திருஞான சம்பந்தர் புராணம் தான் பெரிய புராணத்திலே மிக பெரும் பகுதி. அதை மாதிரி இந்த சிவஞான சித்தியாரிலே ரெண்டாம் சூத்திரம் தான் மிகப்பெரிய பகுதி. பாடல்கள் பாதிக்கு மேல முடிஞ்சிடும். சூத்திரங்கள் ரெண்டு தான் முடிஞ்சிருக்கு, மொத்த பாடல்கள் பாதிக்கு மேல முடிஞ்சிடும். ஏன்னா அத்தனை செய்திகள் ரெண்டாம் சூத்திரம் தான் இருக்கின்றன. சிவஞான போதமும் அப்படிதான். அந்த அதுல சிவஞான பாடியத்தை பார்த்தோம் என்றால் சிவஞான பாடியத்துல பாதி பகுதி என்ன கூறுகின்றது என்றால் அறுபவை சமயம் புறப்புறச்சமயம் ஆறு, புறச்சமயம் ஆறு, அகப்புறச்சமயம் ஆறு, அகச்சமயம் ஆறு. இந்த சமயங்கள் தத்தமக்கு ஒவ்வொரு தெய்வத்தை கூறிக்கொண்டு அந்த தெய்வங்களை அடைவதே முக்தி என்று கூறுகின்றன. அந்த பிற சமய தெய்வங்கள் எல்லாம் எந்தெந்த தத்துவங்களிலே விளங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கின்ற பாடல் இது. அப்ப இதன் மூலம் என்ன புரிகின்றது என்றால் அந்த தெய்வங்களை வழிபடுபவர்கள் அந்த தெய்வங்கள் இருக்கின்ற தத்துவ உலகத்தை தான் போய் அடைய முடியும். அதை தாண்டி போக முடியாது. எல்லா தத்துவங்களையும் கடந்த பொருளே உண்மையான பரம்பொருள், அது சிவபெருமான் தான். அதை ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்லி திருவாசகம் கூறுகின்றது.